அனைவருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் நாவல உங்களுக்காக கதையா சொல்ல போறது வள்ளி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஒரு கதை சொல்லட்டுமா மக்களே? போன அத்தியாயத்துல மந்தாகினி தேவியோட தலையில அடிபட்டிருந்ததையும் அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத விசாரிச்சதையும் நம்ம பார்த்தோம். மந்தாகினி தேவி மலையில முட்டிக்கிட்டதா சொன்னதையும் அது எந்த மலையா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கும் போது வானதி அதுக்கான விடைய சொன்னதையும் நம்ம கவனிச்சோம். அதுக்கப்புறமா சக்கரவர்த்தி அனிருத்தர் கிட்ட இவளை ஏன் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டதையும், அதுக்கு அனிருத்தர் அவளை எப்படி இங்க கூட்டிட்டு வந்தாங்க, எதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க அப்படிங்கறத சொன்னதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அத்தியாயத்துல மந்தாகினி தேவி அடுத்து என்ன செய்ய போறா, இந்த சோழர் அரண்மனையில அவ இருப்பாளா, வானமாதேவியோட மனநிலை இப்போ எப்படி இருக்கு, சுந்தர சோழர் அவ இறக்கல அப்படிங்கிற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அடுத்து என்ன செய்ய போறாரு, சோமன் சாம்பவன் சக்கரவர்த்தி மேல எப்போ வேலறிய போறான், அவன மந்தாகினி தேவி தடுத்து நிறுத்துவாளா, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பாக்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கல்கியின் பொன்னியின் செல்வன் நான்காம் பாகம் மணிமகுடம் அத்தியாயம் 34 ராவணனுக்கு ஆபத்து. சுந்தர சோழர் தன்னோட செல்வ குமாரிய பார்த்து, குந்தவை, நான் முதன் மந்திரியோட ஒரு சில ராஜ்ய காரியங்களை பத்தி கொஞ்சம் பேசணும், நீங்க போய் உங்களோட வேலைய பாருங்க, போகும்போது இதையும் கூட்டிட்டு போங்க, உங்க அம்மா மட்டும் இங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிருக்காரு. சக்கரவர்த்தி இதையும் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னது மந்தாகினி தேவியதான். அப்படி அவர் சொன்னதுல இருந்து மந்தாகினியோட விஷயத்துல சக்கரவர்த்திக்கு எவ்வளவு அருவறுப்பு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கு. குந்தவை கொஞ்சம் ஏமாற்றத்தோட அவளுடைய தந்தைய பாத்திருக்கா. அத கவனிச்ச சக்கரவர்த்தி, ஆமா, இவ முட்டிக்கிட்டது சிற்ப மண்டபத்துல உள்ள கைலாச மலைதானா அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது, இவளை அங்கேயே கூட்டிட்டு போயி அத காமிச்சு கேட்டு தெரிஞ்சுக்குங்க, இவ இங்க நின்னுட்டு இருக்கிறத என்னால சகிக்க முடியல அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்லிருக்காரு. குந்தவை ஏமாற்றம் நிறைஞ்ச முகத்தோட மந்தாகினிய கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிருக்கா. அப்போ மலையமான் மகள் குந்தவைக்கு பக்கத்துல வந்து அவளோட காதுல கேக்குற மாதிரி மட்டும் சொல்லிருக்கா, குழந்தையே, இவ இப்போ பாக்க சகிக்காம தானே இருக்கா, அப்பா கிட்ட வருத்தப்படுறதுல என்ன பயன் இருக்கு, உன்னோட அலங்கார கலையில இருக்கிற எல்லா திறமையையும் இவகிட்ட காட்டு பாக்கலாம் அப்படின்னு வானமாதேவி சொல்லிருக்கா. குந்தவை தன்னோட அம்மாவை பார்த்து லேசா புன்னகை செஞ்சுட்டு அவளுடைய சம்மதத்தையும் தெரிவிச்சுட்டு அங்கிருந்து மந்தாகினிய கூட்டிட்டு போயிருக்கா. இவங்க ரெண்டு பேரோட வானத்தையும் பூங்குழலியும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சுந்தர சோழர் முதன் மந்திரியையும் மலையமான் மகளையும் மாறி மாறி பார்த்த மாதிரியே, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த காரியத்தை எதுக்காக செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு இதனால எந்த ஒரு சந்தோஷமும் ஏற்பட போறதில்ல, முதன் மந்திரி எதுக்காக நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு கோடிக்கரையிலிருந்து இந்த காட்டு மிராண்டி ஜென்மத்தை பிடிச்சிட்டு வர சொல்லிருக்கீங்க, இப்பயாவது உண்மைய சொல்லுங்க, இனிமேலையாவது என்கிட்ட எதையுமே நீங்க மறைச்சு வைக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்லிருக்காரு. அப்போ முதன் மந்திரி அனிருத்தர் உணர்ச்சி ததும்ப பேசியிருக்காரு, ஒரு தடவை நான் செஞ்ச தப்ப திருப்பியும் செய்ய மாட்டேன், இனிமே எந்த ஒரு விஷயத்தையுமே உங்ககிட்ட இருந்து மறைச்சு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேன், உண்மை வெளியில தெரியணும் அப்படிங்கறதுக்காகவே இப்போ இப்படி ஒரு சிரமத்தை நான் எடுத்துக்கிட்டேன், உங்களால ஒரு பெண்மணி கடல்ல விழுந்து இறந்ததா உங்களுடைய மனசு ரொம்பவே வேதனைப்பட்டுகிட்டு வந்திருக்கு, அந்த சம்பவத்தை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு ரொம்ப காலமா நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நாளாக நாளாக அந்த ஞாபகம் உங்களுடைய மனசுக்குள்ள பதிஞ்சு வேதனைய அதிகமாக்கிக்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னு அப்புறமா தான் தெரிஞ்சுகிட்டேன், தூக்கத்துல நீங்க அத பத்தி கனவு கண்டு பல தடவை சத்தம் போட்டதா மகாராணி சொன்னாங்க, அதனால உங்களை விட மலையமான் மகள் தான் அதிகமா வேதனை அடைஞ்சாங்க, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி என்கிட்ட அவங்க யோசனை கேட்டாங்க, அவங்க அப்படி கேட்டதுல இருந்துதான் நாங்க இந்த முயற்சிய செய்யறதுக்கு முடிவு செஞ்சோம், உங்களால இறந்து போனதா நீங்க நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருந்த பெண்மணிய உங்களுக்கு முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்தி அந்த எண்ணத்தை போக்குறதுக்கு நாங்க முடிவு செஞ்சோம், நேர்ல கொண்டு வந்து நிறுத்தினாதான் நீங்க நம்புவீங்க அப்படின்னு நினைச்சோம், இது தப்பா இருந்தா தயவு செஞ்சு என்னைய மன்னிச்சிடுங்க இப்படின்னு முதன் மந்திரி சொல்லிருக்காரு. இத கேட்ட சக்கரவர்த்தி ஆத்திரம் பொங்க சொல்லிருக்காரு, தப்புதான், பெரிய தப்பு, இவ்வளவு நாளும் இவ பேயா என்னைய சுத்திக்கிட்டே இருந்தா, கனவுலையும் வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தா. பேய்க்கு பதிலா இப்ப பிச்சிய கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க, இது எனக்கு சந்தோஷத்தை தரும்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் இல்ல. என்கிட்ட முன்னாடியே இந்த உண்மைய சொல்லி இருந்தீங்கன்னா இவளை இங்க கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற யோசனைய கண்டிப்பா நான் தடுத்திருப்பேன். போனது போகட்டும், ஏதோ செஞ்சது செஞ்சிட்டீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க இந்த ஊமை பைத்தியக்காரிய கூட்டிட்டு வந்து சேர்த்தீங்களே, திருப்பி இவளை எப்போ எப்படி அனுப்பி வைக்கிறதா உத்தேசத்துல இருக்கீங்க அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டிருக்காரு. இத கேட்டதும் அனிருத்தர் உண்மையிலேயே பேச்சு இல்லாம நின்றிருக்காரு. அந்த சமயத்துல சக்கரவர்த்தினி சொல்லிருக்கா, சுவாமி இங்கிருந்து என்னோட சகோதரிய திருப்பி போக செய்யறதா எனக்கு உத்தேசமே இல்ல. இந்த அரண்மனையில என் கூடையேதான் அவங்க தங்கி இருப்பாங்க. எனக்கு முன்னாடி பிறந்த அக்காவ மாதிரி நினைச்சு அவங்கள நான் போற்றி பாதுகாத்துட்டு வருவேன் அப்படின்னு மலைமான் மகள் சொல்லிருக்கா. தேவி, என்கிட்ட உனக்கு இருக்கிற பக்திய இந்த மாதிரிதான் காட்டணும் அப்படின்னு நீ முயற்சி செய்யாத. கண்ணகிய விட மேலான கற்புக்கரசி நீ அப்படிங்கறத இந்த 25 வருஷங்கள்ல நான் பாத்திருக்கேன். நான் நோய்பட்டதுல இருந்தே நீ உன்னோட செல்வ குழந்தைகளை மறந்துட்டு எனக்கு பணிவிடைகள் செஞ்சுட்டு வரதையும் எனக்காக நோன்புகள் நோற்றுட்டு வரதையும் நான் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். காட்டுல தெரிஞ்ச ஊமை பிச்சிய அரண்மனையில கூட்டிட்டு வந்து வச்சு என்கிட்ட உனக்கு இருக்கிற பக்திய காட்டணும்னு அவசியம் இல்ல. மலையமான் மகளே, இத கேட்டுக்கோ. முதன் மந்திரி நீங்களும் நல்லா கேட்டுக்கோங்க. எப்பயோ ஒரு காலத்துல மனித சஞ்சாரமே இல்லாத ஒரு தீவுல நான் தன்னந்தனியா தங்கி இருக்கும் போது இந்த ஊமை பிச்சிய பார்த்தேன். அந்த சமயத்துல அவ மேல ஆசை வச்சதும் உண்மைதான் இல்லன்னு நான் இப்ப சொல்லல. அதனாலேயேதான் இன்னமும் நான் இவளை நினைச்சு ஏங்கி தவிக்கிறதா நீங்க நினைச்சுகிட்டு இருந்தீங்கன்னா அதை விட பெரிய தப்பு வேற எதுவுமே இல்ல. அப்போ இவ மேல எனக்கு ஏற்பட்டிருந்த ஆசைக்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தது. அந்த பிரியம் இந்த 25 வருஷ காலத்துல முழுசாவே மாறி துவேஷமாவும் அருவறுப்பாவும் மாறிடுச்சு. கனவுலையும் நனவுலையும் என்ன அவ்வளவா அவ கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. இவ இந்த அரண்மனையில இருக்கா அப்படிங்கிற எண்ணத்தையே என்னால சகிச்சுக்கவே முடியல. உடனே இவளை இங்கிருந்து அனுப்பிட்டு தான் அடுத்த காரியம் பாக்கணும். இவளை பேய் அப்படின்னு நினைச்சதுனாலதான் இவ மேல விளக்க எடுத்து எரிஞ்சேன். உயிரோடையும் உடம்போடையும் இருப்பா அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுனா நான் என்ன செஞ்சிருப்பேன்னே தெரியாது. இந்த மாதிரி சுந்தர சோழர் கோபம் நிறைஞ்ச குரல்ல சொன்ன குரூரமான வார்த்தைகளை கேட்டு சக்கரவர்த்தியும் மலையமான் மகளும் முதன் மந்திரியும் கலங்கி போய் நின்றுக்காங்க. சக்கரவர்த்தி இந்த மாதிரி பேசுவாரு அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல. அனிருத்தர் அவர் செஞ்ச பழைய குற்றத்துக்காக தான் நம்மள சக்கரவர்த்தி தண்டிப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. மகாராணியோ சக்கரவர்த்தி வாய் விட்டு வெளிப்படையா சொல்லல அப்படின்னாலும் மனசுக்குள்ள சந்தோஷம் அடைஞ்சு தன்னோட பெருந்தன்மையையும் செயலையும் ரொம்பவே பாராட்டுவாரு அப்படின்னு எதிர்பார்த்திருந்தா. சுந்தர சோழரோட கொடுமையான வார்த்தைகள் அவங்களுக்கு ஏமாற்றத்தை மட்டும் இல்லாம வெறுப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. சக்கரவர்த்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு எல்லாத்துக்கும் மேல கிரீடம் வைக்கிற மாதிரி, சீச்சி இந்த ஊமை பைத்தியக்காரி உலகத்துல உயிரோட வாழாம இருந்துட்டா மட்டும் என்ன நஷ்டம் வந்துற போது, இவ கடல்ல விழுந்த போதே உண்மையாவே செத்து தொலைஞ்சு போயிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், எந்த பரம முட்டால் மெனக்கெட்டு போய் இவளை எடுத்து காப்பாத்தினான் அப்படின்னு சொல்லிருக்காரு. இதுக்கப்புறமும் மலையமான் மகளால பொறுத்துக்கவே முடியாம உருக்கம் ததும்பி இருக்கிற ஆவேசத்தோட அவ சொல்லிருக்கா, சுவாமி உங்களுடைய வாயால அப்படி சொல்லாதீங்க, ரொம்பவே பாவம். நன்றி மறக்கிறது எவ்வளவு கொடிய பாதகம் அப்படின்னு பெரியவங்க எத்தனையோ பேர் சொல்லி இருக்காங்களே, உங்க உயிரை இந்த மாதரசி காப்பாற்றினது வேணா நீங்க மறந்து போயிருக்கலாம், ஆனா நம்மளுடைய அருமை குமாரன் அருள்மொழிவர்மன இவங்க எடுத்து காப்பாத்தினத நீங்க மறக்கலாமா? நீங்க மறந்தாலும் நான் அத மறக்க முடியாது. 14 ஜென்மத்துக்கும் இந்த தெய்வ மகளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருப்பேன் அப்படின்னு மலையமான் மகள் சொல்லிருக்கா. தேவி, அந்த கதைய மறுபடியுமா நீ சொல்ற அப்படின்னு சுந்தர சோழர் திருப்பியும் பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள மலையமான் மகள் குறுக்கிட்டு பேசியிருக்கா. கதை இல்ல சுவாமி, அருள்மொழியே என்கிட்ட அத சொன்னான். காவிரி வெள்ளத்திலிருந்து தன்னை காப்பாத்தி எடுத்த தேவிதான் ஈழ நாட்டுல இருக்கிற தீவுலையும் பல தடவை தன்னை காப்பாத்தினதா அவன் சொன்னான். நல்ல வேலையா அவன் நாகைப்பட்டினத்துக்கு வந்து ரொம்பவே சுகமா இருக்கான். அவனை கூட்டிட்டு வர சொல்லுங்க, நீங்களே நேர்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மலைமான் மகள் சொல்ல, ஆமா ஆமா அருள்மொழி நாகைப்பட்டினத்துலதான் இருக்கான். ஆனா அவன் சுகமாத்தான் இருக்கான் அப்படிங்கறது என்ன நிச்சயம்? நேத்துக்கு அடிச்ச பெரிய புயல்ல அவனுக்கு ஆபத்து நடந்திருக்குமோ என்னமோ. முதன் மந்திரி, என் மனசுல நிம்மதியே இல்ல. இனம் தெரியாத ஒரு அபாயம் ஏதோ என்னோட குலத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தோணுது. இந்த சமயத்துல இந்த ஊமை பிச்சி வேற இங்க வந்திருக்கிறது எனக்கு ஒரு அபசகுணமாவே தோணுது அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்லிட்டே இருந்திருக்காரு. சுவாமி, கரையர்குள்ள மகள் இங்க வந்திருக்கிறது அபசகுனம் கிடையாது, நல்ல சகுனம்தான். அவங்க இருக்கிறது நம்மளுடைய குலத்துக்கே ஒரு பாதுகாப்பு. நான் இடைவிடாம பிரார்த்தனை செஞ்ச துர்கா பரமேஸ்வரியே தான் ஏ மேல அருள் புரிஞ்சு இந்த தேவிய இங்க அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு வானமாதேவி சொல்லிருக்கா. இல்லவே இல்ல, துர்கா பரமேஸ்வரி அனுப்பி வைக்கல, சனீஸ்வரன் அனுப்பி வச்சிருக்கான். இந்த பிச்சிய உடனே திரும்பி போக சொல்லிட்டு அடுத்த காரியத்தை பாருங்க. நீங்க முடியாது அப்படின்னா நானே அந்த விஷயத்த செய்ய வேண்டியதுதான் அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்லிருக்காரு. சுவாமி, நான் உங்களை ரொம்பவே கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு இந்த வரத்தை கொடுங்க. அருள்மொழி வந்து சேர்ற வரைக்குமாவது இந்த அரண்மனையிலேயே மந்தாகினி தேவி இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சக்கரவர்த்தினி உருக்கமான குரல்ல கேட்டுக்கிட்டதுக்கு அப்புறமா சுந்தர சோழருடைய பாதங்களையும் தொட்டு பணிஞ்சிருக்கா. முதன் மந்திரி, இத கேட்டீங்களா? வெளுத்ததெல்லாம் பாலு அப்படின்னு நினைக்கிற மலைமான் மகளுடைய கோரிக்கைய கேட்டீங்களா? கடவுளே, இப்படியும் ஒரு கபடம் இல்லாத சாது உலகத்துல இருக்க முடியுமா என்ன? இவ என்கிட்ட எதுவுமே இதுவரைக்கும் கேட்டதில்ல, போயும் போயும் இப்படிப்பட்ட வரத்தை கேக்குறா. அத மறுக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. ஆனா அந்த ஊமை பைத்தியக்காரி இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரக வேதனையாதான் இருக்கும். அதனால நாகைப்பட்டினத்திலிருந்து இளவரசனை சீக்கிரமா கூட்டிட்டு வரத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்லிருக்காரு. அப்படியே செய்யறேன் ஐயா. யானை படைகளும் குதிரை படைகளையும் அனுப்பி பகிரங்கமா இளவரசரை கூட்டிட்டு வர செய்யட்டுமா இல்ல அப்படின்னு முதன் மந்திரி முடிக்கிறதுக்குள்ள, என்ன மாறு வேஷம் போட வச்சு ரகசியமா கூட்டிட்டு வரலாமா அப்படின்னு தானே கேக்குறீங்க? பகிரங்கமா இளவரசன் வந்தா சோழ நாட்டுல பெரிய குழப்பம் நடந்துரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தானே அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டிருக்காரு. நான் நினைக்கிறது மட்டும் இல்ல பிரபு, அது நிச்சயமாவே எனக்கு தெரியும். மக்கள் நிறைய காரணங்கள்னால கொதிப்படைஞ்சு போயிருக்காங்க. ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்க வேண்டியதுதான். உடனே மக்களோட உள்ளத்துல இருக்கிற கொதிப்பு வெளியே பீறிக்கிட்டு வந்துரும். பழுவேற்றையர்களும் மதுராந்தக தேவரும் என்ன கதி அடைவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இப்படின்னு முதன் மந்திரி பேசி முடிக்கிறதுக்குள்ள, இது என்ன பேச்சு முதன் மந்திரி? குடிமக்கள் அப்படி மூர்க்கத்தனமா நடந்துக்கிறாங்க அப்படின்னா சோழ நாட்டு வீர சைன்யங்கள் எங்க போயிடுச்சு அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டிருக்காரு. சைன்யங்கள் கிட்டதான் கொதிப்பு அதிகமா இருக்கு பிரபு. மக்களாவது வெறும் கூச்சல் குழப்பத்தோட அடங்கிடுவாங்க. சேனா வீரர்கள் எல்லாருமே தஞ்சை கோட்டைய சின்ன பின்னமாக்கி பழுவேற்றையர்களையும் மதுராந்தக தேவரையும் சிறையில அடைச்சிட்டு ஈழம் கொண்ட வீராதி வீரராகிய அருள்மொழிவர்மரை சிம்மாசனத்துல ஏத்தி வச்சிட்டுதான் அடுத்த காரியத்தை பாப்பாங்க இப்படின்னு முதன் மந்திரி முடிக்கிறதுக்குள்ள, அப்படி நடக்கணும்னு நீங்களும் மனசுக்குள்ள ஆசைப்பட்டு இருக்கீங்களா? முட்டாள் ஜோதிடர்கள் கட்டி விட்டு இருக்கிற கதைய நம்பி குடிமக்கள் புத்தி தடுமாறி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா உங்க மனசுல ஒண்ணு நிச்சயமா பதிய வச்சுக்கோங்க. என்னுடைய பெரிய பாட்டனார் கண்டராதித்தரோட குமாரனான மதுராந்தகனுக்கு தான் இந்த சோழ சிம்மாசனம் உரிமை. அவனுக்கே பட்டத்தை கட்டி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். மக்கள் அதுக்கு தடை சொன்னாலும் சரி, தேவர்கள் மூவருமே வந்து தடை சொன்னாலும் சரி, நான் கேட்க போறது கிடையாது. என்னுடைய குமாரர்கள் இதுக்கு குறுக்க நின்னாங்க அப்படின்னா இப்படின்னு சக்கரவர்த்தி முடிக்கிறதுக்குள்ள, சுவாமி அப்படி ஒரு நாளும் நடக்காது. உங்களுடைய விருப்பத்துக்கு மாறா உங்களுடைய புதல்வர்கள் ஒரு நாளுமே தடை சொல்ல மாட்டாங்க. அருள்மொழிக்கு ராஜ்ய ஆசையே கிடையாது. இலங்கை மணிமகுடத்தை அவனுக்கு எல்லாரும் கொடுத்தாங்க. அத அவன் வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டான். அப்படிப்பட்டவனா உங்களுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்ல போறான்? கரிகாலன் மட்டும் என்ன, அவனுக்கு நீங்களே யுவராஜ பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சீங்க, அதனாலதான் அவன் ஏத்துக்கிட்டான். அவனுடைய வீர பராக்கிரமத்தை பத்தி நான் சொல்லணுமா என்ன? அவன் ஆசைப்பட்டா அவனாவே அவனுடைய வீர வாளோட உதவியோட பெரிய ராஜ்யத்தையே ஸ்தாபிச்சுக்குவான். ஆனா அவனுக்கு ராஜ்யம் ஆள்ற ஆசையே கிடையாது. நீங்க அவன்கிட்ட உங்களுடைய விருப்பம் இது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். இப்படின்னு முதன் மந்திரி முடிக்கிறதுக்குள்ள, அந்த வார்த்தைய நான் சொல்ல போறேன், அது அவனோட காதுல விழப்போகுதே அப்படிங்கறதுக்காக தான் எவ்வளவு சொல்லி அனுப்பியும் அவன் இங்க வராம ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்லிருக்காரு. சக்கரவர்த்தி, பட்டத்து இளவரசர் காஞ்சியில ஒரு அற்புதமான பொன் மாளிகைய கட்டியிருக்காரு, உங்களுடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. எதுக்காக அவன் காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியும். கம்சன் அவனுடைய பெற்றோர்களை சிறை வச்ச மாதிரி எங்களை அங்க சிறை வச்சுட்டு சோழ சிம்மாசனம் ஏறதுக்காக தான் கரிகாலன் காத்துக்கிட்டு இருக்கான். அவன் கட்டி இருக்கிறது பொன் மாளிகையோ இல்ல அரக்கு மாளிகையோ யாருக்கு தெரியும் இப்படின்னு சக்கரவர்த்தி சொல்லவும், சுவாமி கரிகாலனை பத்தி நீங்க இந்த மாதிரி சொல்றது கொடுமை அப்படின்னு மலையமான் மகள் சொல்லிருக்கா. சக்கரவர்த்தியோட மனச இந்த அளவுக்கு விஷமாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு முதன் மந்திரி சொல்லிருக்காரு. வேற யாரும் இல்ல, என்னோட மனசுல விஷத்தை ஏத்துனவன் கரிகாலனே தான். அவன் எனக்கு உண்மையான மகனா இருந்திருந்தா எத்தனை தடவை சொல்லி அனுப்பியும் ஏன் அவன் இங்க வரல அப்படின்னு சுந்தர சோழர் கேட்டிருக்காரு. அதுக்கு வேற சரியான காரணங்கள் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு முதன் மந்திரி சொல்ல, நீங்க தான் ஒரு காரணத்தை யூகிச்சு சொல்லுங்களே அப்படின்னு சக்கரவர்த்தியும் கேட்டிருக்காரு. கரிகாலன் கொள்ளிடத்துக்கு இந்த பக்கம் வந்துட்டா பழுவேற்றையர்கள் அவனை சிறைப்படுத்திடுவாங்க அப்படின்னு நாடு நகரம் எல்லாம் ஒரே பேச்சா இருக்குது அப்படின்னு முதன் மந்திரி சொல்ல, இந்த மாதிரி சொல்லி என்னோட மகனோட மனசை யாரோ கெடுத்து வச்சிருக்காங்க. இவளுடைய தகப்பன் திருக்கோவலூர் மலைமான் ஒருத்தன் இருக்கான், கொடும்பாலூர் வேளானும் இருக்கான், நீங்களும் அவங்களோட சேர்ந்துகிட்டீங்களோ என்னவோ எனக்கு தெரியாது அப்படின்னு சக்கரவர்த்தி முதன் மந்திரிய பார்த்து சொல்லிருக்காரு. சுவாமி, நான் யார பத்தியும் அவங்களுக்கு பின்னாடி பேசுற வழக்கம் கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே அபாயத்தை பத்தி சொன்னீங்க, உங்க மனசுல அபாயம் வரப்போகிறதா தோன்ற மாதிரி சொன்னீங்க. உங்களுடைய மனசுல தோன்றது முழுசுமே உண்மைதான். சோழர் குலத்துக்கே அபாயம் நெருங்கி வந்துகிட்டு இருக்குது. அது ரெண்டு வழியில வருது. இந்த நாட்டுல இப்போ ரெண்டு விதமான சதிகள் நடந்துகிட்டு வருது, பழவேற்றையர்களும் சம்புவரையர்களும் இப்படின்னு முதன் மந்திரி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி, முதன் மந்திரி அனிருத்தரே நிறுத்துங்க, பழவூர் வம்சத்தை சேர்ந்தவங்க 100 வருஷ காலமா சோழர் குலத்துக்கு தொண்டு செஞ்சுகிட்டு வந்தவங்க. பெரிய பழவேற்றையர் 24 போர் முனைகள்ல போர் செஞ்சு தன்னோட உடம்புல 64 புண்களை சுமந்துகிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவரு இன்னைக்கு சோழ குலத்துக்கு எதிரா சதி செய்யறாரு அப்படின்னு சொல்றத விட, சூரியன் இருட்டாகிடுச்சு அப்படின்னும் கடல் நீர் தீப்பிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றத என்னால நம்ப முடியும் இப்படின்னு சக்கரவர்த்தி ஆவேசமா சொல்லிருக்காரு. சக்கரவர்த்தி, சூரியனையும் கிரகணம் பிடிக்குது, கடல் தண்ணீர்லையும் வடவாமுகாக்னி கொழுந்து விட்டு எரியுது. ஆனா அத பத்தி நான் சொல்ல வரல. பழவேற்றையர்கள் சோழ குலத்துக்கு எதிரா சதி செய்யறதா நான் சொல்லவே இல்லை. மதுராந்தகருக்கு பட்டம் கட்டி வைக்கிறதுக்காக அவங்க ரொம்பவே முயற்சி செஞ்சுகிட்டு வராங்க இப்படின்னு முதன் மந்திரி சொல்லிருக்காரு. மகா சிவபக்தரா இருந்த கண்டராதித்தருடைய புதல்வருக்கு பட்டம் கட்டணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த சிம்மாசனத்தோட உரிமை நியாயமா மதுராந்தகனுக்கு தானே இருக்கு அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டிருக்காரு. நானும் அதையே தான் சொல்றேன். இப்போ நீங்களே முன் வந்து மதுராந்தக தேவருக்கு சோழ குலத்தோட மணிமகுடத்தை கொடுக்கறதுக்கு தீர்மானம் செஞ்சிட்டீங்க. அப்படி இருக்கும்போது பழுவேற்றையர்கள் மேல என்ன தப்பு இருக்க போகுது? உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு அவங்க முயற்சி செஞ்சுகிட்டு இருக்காங்க இப்படின்னு முதன் மந்திரி சொல்லிருக்காரு. அதனாலதான் என்னோட நன்றிக்கு அவங்க இன்னும் பாத்திரமா இருக்காங்க அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்லிருக்காரு. ஆனா சக்கரவர்த்தி, உங்களுடைய சம்மதத்தை பெறாத ஒரு சில காரியங்களையும் அவங்க செஞ்சுகிட்டு இருக்காங்க. சோழ ராஜ்யத்தை ரெண்டா பங்கு போட்டு காவிரிக்கு தெற்கு பக்கத்துல இருக்கிறத மதுராந்தக தேவருக்கும் வடக்கு பக்கத்துல இருக்கிறத கரிகாலருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு யோசனை செஞ்சுகிட்டு வராங்க. சம்பூரையர் மாளிகையில இன்னைக்கு அந்த பேச்சு நடந்துகிட்டு வருது. சக்கரவர்த்தி, 100 வருஷ காலமா உங்களுடைய முன்னோர்கள் பாடுபட்டு விஸ்தரிச்சுகிட்டு வந்த ராஜ்யத்த விஜயாலய சோழரும் ஆதித்த சோழரும் மகா பராந்தக சக்கரவர்த்தியும் ஈழத்திலிருந்து கோதாவரி வரைக்கும் நிலைநாட்டி வச்சிருக்கிற சோழ மகாராஜ்யத்த ரெண்டா பிளந்து பங்கு போடுறது உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு அனிருத்தர் கேட்டிருக்காரு. முதன் மந்திரி, ஒரு நாளும் அதுக்கு நான் சம்மதம் சொல்ல மாட்டேன். சோழ ராஜ்யத்தை பிளக்கிறதுக்கு முன்னாடி என்னைய வெட்டி பிளந்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். பழுவேற்றையர் இப்படிப்பட்ட முயற்சியில இறங்கியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்பல. ஒருவேளை எனக்கு இது விருப்பமா இருக்கலாம் அப்படின்னும், என்னோட மகனுக்கு பாதி ராஜ்யமாவது குடுக்கறாங்களே அப்படின்னு நான் ஆசைப்படலாம் அப்படிங்கிற எண்ணத்தினால வேணா அவங்க இந்த யோசனைக்கு ஒத்துக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சிட்டா அவங்க அத கைவிட்டுருவாங்க. முதன் மந்திரி, இந்த சோழ சாம்ராஜ்யத்துல ஒரு சின்ன அங்குல விஸ்தீரணம் கூட குறையாம மதுராந்தகனுக்கு நான் பட்டம் கட்டி வைப்பேன். அத என்னுடைய மக்களே எதிர்த்தாலும் சரி, பழுவேற்றையரே எதிர்த்தாலும் சரி, நான் அத கேட்டுக்க போறதில்ல இப்படின்னு சக்கரவர்த்தி சொல்லிருக்காரு. சக்கரவர்த்தி, பழுவேற்றையர்கள் எதிர்த்தா அத பொருட்படுத்தணும் அப்படின்னு தேவையில்ல. உங்களுடைய புதல்வர்களோ எதிர்க்க போறதே கிடையாது. ஆனா மதுராந்தகருக்கு பட்டம் கட்டி வைக்கிறதுக்கு தடை இது எதுவுமே இல்ல. அந்த தடை இன்னும் பெரிய இடத்துல இருந்து வருது. நீங்களும் நானும் இந்த சோழ நாட்டு மக்கள் எல்லாருமே போற்றி வணங்கிக்கிட்டு இருக்கிற தெய்வ பெண்மணி கிட்ட இருந்து அந்த தடை வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அவங்க கிட்ட நான் பேசி பார்த்தேன் இப்படின்னு முதன் மந்திரி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்க செம்பியன் மாதேவிய பத்தி சொல்றீங்க, அந்த மாதரசியோட மனசையும் யாரோ கெடுத்து வச்சிருக்காங்க. நான் என்னுடைய புதல்வர்களுக்கு பட்டம் கட்டுறதுக்கு ஆசைப்படுறதா பெரிய பிராட்டி யோசிச்சுக்கிட்டு வராங்க. முதன் மந்திரி, அவங்கள உடனே இங்க வர சொல்லுங்க, நான் அவங்களுடைய மனச மாத்திடுறேன் அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்லிருக்காரு. சக்கரவர்த்தி, அது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. மகானான கண்டராதித்தர் தன்னோட தர்ம பத்னிக்கு இந்த மாதிரி தான் கட்டளை போட்டுட்டு போயிருக்காரு. அவருடைய மரண தருவாயில நான் அவர் பக்கத்துலதான் இருந்தேன். மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டக்கூடாது அப்படிங்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு, அது என்னுடைய மனைவிக்கு தெரியும் அப்படின்னு உங்களுடைய பெரிய பாட்டனார் என்கிட்ட சொன்னாரு இப்படின்னு முதன் மந்திரி சொல்லிருக்காரு. முதன் மந்திரி, அப்படிப்பட்ட தடை உண்மையிலேயே இருக்குதா, அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்க, தெரிஞ்சிருந்தா நீங்க கேக்குற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேனா சக்கரவர்த்தி? பெரிய பிராட்டிய கூட்டிட்டு வர வச்சு நீங்க தான் அவங்க கிட்ட இத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அனிருத்தர் சொல்லிருக்காரு. ஆமா, அந்த ஒரு விஷயம்தான் எனக்கும் தொல்லைய குடுத்துக்கிட்டு வருது. பெரிய பிராட்டிய உடனே கூட்டிட்டு வரத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் அத நான் நிவர்த்தி செஞ்சு வைக்கிறேன். அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு யார அனுப்பலாம்? ஏன், என்னோட குமாரியையே நான் அனுப்பி வைக்கிறேன். தேவி, குந்தவைய உடனே இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சுந்தர சோழர் மலைமான் மகளை பார்த்து சொல்லிருக்காரு. சக்கரவர்த்திக்கும் முதன் மந்திரிக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகளை வானவன் மாதேவி ஒரு காதால மட்டும்தான் கேட்டுட்டு இருந்திருக்கா. அவளுடைய கவனம் முழுசுமே கொஞ்சம் முன்னாடி அங்கிருந்து போன ஊமை ராணி மேலேயேதான் இருந்திருக்கு. அதனால சக்கரவர்த்தி குந்தவைய கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே மலைமான் மகள் அங்கிருந்து அந்த புறத்துக்கு வேகமா போயிருக்கா. அவ அந்த புறத்தை அடையும் போது குந்தவை, வானதி, பூங்குழலி இவங்க மூணு பேருமே பெரிய கலக்கத்தோட இருந்திருக்காங்க. அதுக்கு காரணத்தையும் மகாராணி உடனே தெரிஞ்சுகிட்டா. ஊமை ராணிய அங்க காணும். எங்கேன்னு கவலையோட குந்தவைய பார்த்து அவ கேட்டிருக்கா. அதுக்கு குந்தவை, அம்மா, நீங்க சொன்ன விஷயத்த செய்யறது அவ்வளவு சுலபமா இல்ல. இருந்தாலும் நாங்க மூணு பேருமா சேர்ந்து வற்புறுத்தி மந்தாகினி தேவிய குளிப்பாட்டினோம். அதுக்கப்புறம் புதிய துணிகளை போட்டுக்க வச்சோம். வானதி அவங்களுடைய கூந்தலை வாரி முடிஞ்சுகிட்டு இருந்தா. பூங்குழலி பூவை தொடுத்துக்கிட்டு இருந்தா. ஆபரணங்களை நான் போய் எடுத்துக்கிட்டு வரும்போதே இவளுடைய கூச்சல் எனக்கு கேட்டுச்சு. திரும்பி வந்து பார்த்தா மந்தாகினி தேவியை காணோம். கூந்தல வாரி முடிஞ்ச உடனேவே திடீர்னு அவங்க திமிரிக்கிட்டு ஓடி போயிட்டாங்களாம். அக்கம் பக்கத்துல இருக்கிற அறைகள் எல்லாத்துலயுமே அவங்கள தேடிட்டோம். அங்க அவங்க இல்ல. இன்னமும் நாங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம் இப்படின்னு குந்தவை சொல்லிருக்கா. இத கேட்ட மலைமான் மகள் புன்னகை செஞ்சிருக்கா. அவங்களுக்கு அலங்காரம் செஞ்சுகிட்டு இருக்கும் போது எதிரில கண்ணாடி இருந்ததா அப்படின்னு வானவன் மாதேவி கேட்டிருக்கா. இருந்தது, கொஞ்சம் தூரத்துலதான் இருந்தது அப்படின்னு வானதி சொல்ல, அவங்களுடைய அலங்காரம் செஞ்ச உருவத்தை தற்செயலா கண்ணாடியில பாத்திருப்பாங்க. அது அவங்களுக்கு வெக்கத்தை கொடுத்திருக்கும். அதனால ஓடி போய் எங்கேயாவது மறைஞ்சுகிட்டு இருப்பாங்க. இன்னும் நல்லா நீங்க போய் தேடி பாருங்க. ஒருவேளை அந்த புறத்துல இருக்கிற பூங்காவில போய் ஒளிஞ்சிருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. சுவரை ஏறி குதிக்கிறது, பலகனி வழியா வெளியில குதிக்கிறது இப்படிங்கிற காரியங்கள் எல்லாமே அவங்களுக்கு வழக்கமான விஷயம்தானே அப்படின்னு சக்கரவர்த்தினி சொல்லிருக்கா. அதுக்கப்புறமா எல்லாருமா சேர்ந்து நந்தவனத்துக்கு போய் தேடி இருக்காங்க. அங்க ஊமை ராணி இல்ல. அவங்களுடைய கவலை இன்னும் அதிகமாயிருக்கு. முதன் மந்திரி கிட்டையும் சக்கரவர்த்தி கிட்டையும் இத போய் சொல்லிடலாமா அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கும் போதே எங்கிருந்தோ டனார் டனார் அப்படிங்கிற சத்தம் வந்திருக்கு. கருங்கல்ல இரும்பு உளியினால ஓங்கி அடிக்கிற மாதிரியான சத்தம் அது. அது எங்கிருந்து வருது அப்படின்னு அவங்க காது கொடுத்து கவனமா கேட்டிருக்காங்க. சிற்ப மண்டபத்தில இருந்து வருது அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கு. உடனே ஒரு தாதி பெண்ண தீபத்தை எடுத்துட்டு வர சொல்லி எல்லாருமா சிற்ப மண்டபத்துக்கு போயிருக்காங்க. சிற்ப மண்டபத்துக்குள்ள அவங்க ஒரு விசித்திரமான காட்சிய பாத்திருக்காங்க. ஓரளவுக்கு ஆடை அலங்காரத்தோட இருந்த மந்தாகினி தேவியோட கையில ஒரு நீளமான பிடியோட இருக்கிற சுத்திய வச்சு கைலாச மலைய தாங்கி பிடிச்சுகிட்டு இருக்கிற ராவணனோட கைகளை ஓங்கி ஓங்கி அடிச்சுகிட்டு இருந்திருக்கா. ரொம்பவே உறுதியா இருக்கிற கல்லால செஞ்சிருந்த சிற்பம் அப்படிங்கறதுனால இவளுடைய அந்த தாக்குதலுக்கு ராவணன் சீக்கிரத்துல அசைஞ்சு கொடுக்கல. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு ஆபத்து வந்துரும் அப்படின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கு. கைலாச மலைய தாங்கி பிடிச்சுகிட்டு இருக்கிற ராவணனுடைய கைகள்ல இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஒடிஞ்சிருச்சுன்னா மலையே இடம் பெயர்ந்து போய் அவனுடைய தலைமையில வந்து உட்கார்ந்துரும் அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தலைகள் சுக்கு நூறா நொறுங்கி போயிடும். இப்படிப்பட்ட ஆபத்தான நெருக்கடியிலதான் குந்தவையும் மத்த எல்லாரும் சிற்ப மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய வரவை பார்த்ததும் மந்தாகினி தேவி தன்னோட கையில பிடிச்சிருந்த சுத்திய கீழே போட்டுட்டு வந்தவங்களை பார்த்து புன்னகை செஞ்ச மாதிரியே நின்றுக்கா. மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சவங்கள பூங்குழலிய தவிர மத்த எல்லாருடைய மனசுலயுமே இவ ஒரு பைத்தியக்கார பிச்சிதான். சக்கரவர்த்தி இவளை பார்த்து அருவறுப்பு அடைஞ்சதுல எந்த ஒரு வியப்புமே இல்ல அப்படின்ற யோசனை வந்திருக்கு. மலைமான் மகள் மத்தவங்களை பார்த்து, பெண்களே, இத பத்தி சக்கரவர்த்திக்கு முன்னாடி யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சிருக்கா. இத்தோட இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றதுங்க. அடுத்த அத்தியாயத்துல சோம்பன் சாம்பவன் நிலவரையில ஒளிஞ்சிருக்கிற விஷயத்த இவ யார்கிட்டயாவது சொல்றாளா, சக்கரவர்த்தியும் அனிருந்தரும் அடுத்து என்ன விஷயங்களை பத்தி பேச போறாங்க, செம்பியன் மாதேவிய கூட்டிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சிட்டாங்களா, செம்பியன் மாதேவி சக்கரவர்த்தி சொல்ற விஷயத்துக்கு சம்மதம் சொல்லுவாங்களா, அருள்மொழிவர்மன் எப்போ நாகைப்பட்டினத்துல இருந்து வரப்போறான் இப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே பாக்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டினியூஸா எங்களுக்கு உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த அத்தியாயத்துக்காக காத்திருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.